எபிரேயர் அதிகாரம் 6. ஆகையால் நாம் கிறிஸ்துவை பற்றிய அடிப்படை போதனைகளிலிருந்து முன்னேறி சென்று பூரணமடைய வேண்டும். செத்த செயல்களிலிருந்து விலகுதல் பற்றியும் தேவனில் விசுவாசம் வைப்பது பற்றியும் உள்ள அடிப்படை போதனைகளையே மீண்டும் மீண்டும் நாம் போதிக்க வேண்டாம். ஞானஸ்நானம் பற்றியும் கைகளை தலைமேல் வைப்பதை பற்றியும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் பற்றியும் என்றென்றைக்குமான நியாயத்தீர்ப்பு பற்றியும் ஏற்கனவே நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. இப்போது இதற்கும் மேலும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவர்களாக நாம் முன்னேற வேண்டும். தேவன் விரும்பினால் நாம் இதை செய்வோம். கிறிஸ்துவின் வழியிலிருந்து விலகிய மக்களை மீண்டும் அவ்வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியுமா? உண்மையை கற்றுக்கொண்டவர்களை பற்றி நான் பேசுகிறேன். அவர்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டனர். பரிசுத்த ஆவியானவரில் பங்கு பெற்று தேவனுடைய செய்தியையும் வர இருக்கிற காலத்தின் வல்லமையையும் அவர்கள் ருசித்திருக்கிறார்கள். மேலும் அவை மிக நல்லவை என அவர்கள் தமக்கு தாமே கண்டு கொண்டனர். ஆனால் பிறகு அவர்கள் கிறிஸ்துவின் வழியை விட்டு விலகினார்கள். மீண்டும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வருவது கடினம். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை மீண்டும் ஒருமுறை சிலுவையில் அறைந்து விட்டனர். அவர்கள் கிறிஸ்துவுக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டனர். அவர்கள் ஒரு வயலை போன்றவர்கள். அந்நிலம் மழை நீரை உறிஞ்சி தன்னை உழுகிறவர்களுக்கு நல்விளைச்சலை கொடுத்தால் பிறகு அதை பற்றி மக்கள் நல்ல வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஆனால் முள் செடிகளையும் களைகளையும் தவிர வேறு எதையும் கொடுக்காத நிலத்தை மக்கள் சபிப்பார்கள். மேலும் பிறகு அது எரியூட்டப்படும். ஆனால் அந்த நிலம் முட்களையும் பூண்டுகளையும் வளர்த்தால் அது பயனற்றதாகும். அந்நிலம் அபாயகரமானது. தேவன் அதனை சபிப்பார். அது நெருப்பால் அழிக்கப்படும். அன்பான நண்பர்களே, நாங்கள் இவற்றையெல்லாம் உங்களுக்கு கூறுகிறோம். ஆனால் உண்மையில் உங்களிடமிருந்து சிறப்பானவற்றை எதிர்பார்க்கிறோம். இரட்சிப்புக்குரியதை நீங்கள் செய்வீர்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். தேவன் நீதியுள்ளவர். தேவன் நீங்கள் செய்த காரியங்களையும் நீங்கள் அவருடைய மக்களுக்கு உதவி செய்த போதும் தொடர்ந்து உதவி செய்கிற போதும் உங்கள் அன்பையும் உங்கள் செயல்களையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இரட்சிப்பை அடையும் பொருட்டு உங்கள் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பமாகும். நீங்கள் சோம்பேறியாவதை நாங்கள் விரும்பவில்லை. தேவனால் வாக்குறுதி அளிக்கப்பட்டதை பெறப்போகிற மக்களைப் போன்று நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்களிடம் பொறுமையும் விடாமுயற்சியும் இருப்பதால் அவர்கள் தேவனுடைய வாக்குறுதியை பெறுவார்கள். தேவன் ஆபிரகாமிடம் ஒரு ஆணையிட்டார். மேலும் ஆணையிட்டு சொல்ல, தேவனை விட மிக பெரியவர் யாரும் இல்லாததால்
நான் உண்மையாகவே உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்கு ஏராளமான சந்ததிகளை கொடுப்பேன்
என்று தன் பெயரிலேயே ஆணையிட்டு சொன்னார். இது நிகழும் வரை ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்தான். இறுதியில் அவன் தேவனுடைய வாக்குறுதியின்படியே பெற்றுக்கொண்டான். மக்கள் தங்களை விட பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள். அவர்கள் சொல்வது உண்மை என்பதை இந்த ஆணை நிரூபித்து மேலும் விவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. தேவன் தன் வாக்குறுதியை உண்மை என்று நிரூபிக்க விரும்பினார். தன் ஆணையால் அதனை உறுதிப்படுத்தினார். தனது நோக்கம் மாறாதது என்று காண்பிக்க தேவன் விரும்பினார். அதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அந்த இரண்டும் எப்பொழுதும் மாறாதவை. தேவன் பொய் சொல்ல மாட்டார். ஆணையிட்ட பிறகு அது பொய்க்காது. அது நமக்கு ஆறுதலாயிருக்கும். நமது நம்பிக்கையை பலப்படுத்தும். நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. இது நங்கூரம் போன்றது. அது உறுதியும் வலிமையும் உடையது. அது நமது ஆன்மாவை காப்பாற்றும். மிகவும் பரிசுத்தமான இடங்களுக்கு அது போகிறது. பரலோகத்து ஆலயத்தின் திரைக்கு பின்னாலும் போகிறது. இயேசு ஏற்கனவே அங்கே நுழைந்திருக்கிறார். நமக்காக அங்கே வழியை திறந்திருக்கிறார். இயேசு பிரதான ஆசாரியராகி மெல்கிசேதேக்கைப் போல் நிலைத்திருக்கிறார்.